الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا صدق الله مولانا العظيم எல்லா புகழும் இந்த அண்ட சராசரங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவன் இந்த உலக வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும், நாளை மறுமை வாழ்க்கையிலும் உயர்ந்த பாக்கியங்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவனுக்கு காலத்திற்கு காலம் வழிகாட்டல்களையும் அனுப்பி வைத்த வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அந்த புகழ் அனைத்தும் சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ பாடுபடுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து என்ற அடிப்படையில் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களை எந்த நோக்கத்தோடு அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மனிதர்களையும் ஜின்களையும் நான் இந்த உலகத்திலே படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக மட்டுமே என்று சொல்லி காட்டுகிறான். அவனை இபாதத்து செய்வதற்காக மட்டுமே இந்த உலகத்திலே மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பதாக அவன் வலியுறுத்தி சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நிச்சயமாக நாங்கள் இந்த பூமியிலே எங்களுடைய பிரதிநிதிகளை எங்களுடைய ஹலீஃபாக்களை அமைக்க இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அப்படியாக இருந்தால் நாம் இந்த உலகத்திலே வந்திருப்பது அல்லாஹு தஆலாவுக்கு இபாதத்து செய்வதற்கு, இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருப்பது அல்லாஹு தஆலாவுடைய ஹலீஃபாக்களாக பிரதிநிதிகளாக இருப்பதற்கு. இன்னும் ஒரு இடத்திலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா முஸ்லீம்களை பார்த்து மாத்திரம் சொல்லுகிறான், நீங்கள் நல்லதொரு சமுதாயமாக இருக்கிறீர்கள், அதற்கான காரணம் என்ன தெரியுமா? குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், நீங்கள் நல்லதொரு சமுதாயமாக இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை உலகத்திலே இருந்து தடுக்கிறீர்கள். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய மிக அடிப்படையான பொறுப்புகளிலே ஒரு பொறுப்பு நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய பிரதிநிதிகளாக இருப்பது, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பது, இந்த மூன்று பொறுப்புகளையும் சுமந்தவர்களாகத்தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படியோ வாழ்ந்துவிட்டு எப்படியோ மௌத்தாகி போய்விடுவோம் என்று நோக்கமில்லாமல் லட்சியம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் நாங்கள் அல்ல. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் தனிப்பட்ட முறையிலே அல்லாஹு தஆலாவுக்கு வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் அல்லாஹு தஆலாவுடைய தீனை இந்த உலகத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிரதிநிதிகளாக ஹலீஃபாக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா விதமான தீமைகளையும் இல்லாமல் ஆக்கி இந்த உலகத்திலே நன்மைகளை மாத்திரம் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். இந்த உலகத்தில் எங்கும் நன்மையை வளர்க்கக்கூடியவர்களாக, இந்த உலகமெங்கும் தீமையை இல்லாமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லாஹு தஆலா எங்கள் மீது சுமத்தி இருக்கின்ற இந்த மிகப்பெரிய பொறுப்பை நாங்கள் எந்த அளவு தூரம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எமது மனதிலே கையை வைத்து நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அப்படியாக இருந்தால் இந்த உலகத்திலே தனது தூதரை அனுப்பி இருப்பதற்கான இன்னும் ஒரு காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உலகத்தில் இருக்கின்ற எல்லா கொள்கைகளையும் எல்லா மதங்களையும் விடவும் இஸ்லாத்தை மேலாண்மை கொண்டதாக, இஸ்லாத்தை ஆளுமை கொண்டதாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த உலகத்துக்கு இஸ்லாம் தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். முழு உலகத்தையும் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய உலகமாக மாற்றுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று தெளிவாகவே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அதனை நாங்கள் எந்த அளவு தூரம் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம்? அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் சுமார் 600 கோடி மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலாவை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய தொகை எத்தனை? சுமார் 157 கோடி மாத்திரம்தான். அப்படியாக இருந்தால் இந்த உலகத்திலே இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அல்லாஹு தஆலாவை மறுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலாவுடைய தீனை அழிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எவ்வளவு தூரம் கவனீனமாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் அல்லாஹு தஆலா, இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லோரையும் படைத்தவன் அல்லாஹு தஆலா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வளங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலாவுடைய தீன் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். ஆனால் நாம் அந்த வேலையை செய்திருக்கின்றோமா? நாம் மாத்திரம் முஸ்லீம்களாக இருந்துவிட்டால் போதும் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை என்று இருக்கிறோமே. இந்த தீனை இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய சமுதாயங்களுக்கு நாங்கள் எந்த அளவு எத்தி வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, நாளை மறுமையிலே இந்த காபிர்கள் எல்லோரையும் நரகத்துக்கு அனுப்புவதற்கு அல்லாஹு தஆலா தயாராகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த காபிர்கள் சொல்ல இருக்கிறார்கள், யா அல்லாஹ், நாங்கள் உலகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களாக வாழ்ந்தோம், உன்னை எல்லாம் மறுத்து கொண்டு வாழ்ந்தோம், ஆனால் நீ யாரையெல்லாம் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாயோ அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் எங்களுக்கு அவர்களுடைய இஸ்லாத்தை சொல்லவில்லை, அவர்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டிலே இருந்தார்கள், எங்களோடுதான் அவர்கள் காரியாலயத்திலே வேலை செய்தார்கள், எங்களோடுதான் அவர்கள் பயணங்களை செய்தார்கள், எங்களோடுதான் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள், ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லவில்லை, அவர்கள் சொல்லி இருந்தால் நாம் முஸ்லீம்களாக மாறியிருப்போம், நாம் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் எங்களையெல்லாம் குற்றவாளிகளாக குற்றவாளி கூண்டில் நிறுத்தினால் எமது நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மாத்திரம் சுவர்க்கம் போக முடியாது, நாம் செல்லுகின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் சுவர்க்கத்துக்கு கூட்டி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, நாளை மறுமையிலே எங்களுக்கு மாத்திரம் சுவர்க்கம் போக முடியுமா? நாளை இவர்கள் எங்களை எல்லாம் குற்றவாளிகளாக அல்லாஹு தஆலாவிடத்திலே காட்டி கொடுக்கின்ற ஒரு கட்டம் வந்துவிட்டால் நாம் எப்படி சுவர்க்கத்துக்கு போக முடியும் என்பதை மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய பிரச்சாரம், இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது என்பது ஒரு கடமை, கட்டாயமான ஒரு வாஜிப். அதனை நாங்கள் உலகத்திலே செய்திருக்கிறோமா, நாம் ஒவ்வொருவரும் செய்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது, மற்றவர்களை இஸ்லாத்தின் கோட்டையின் உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதனை நாங்கள் எந்த அளவு செய்திருக்கிறோம்? அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தை பேச்சின் மூலமாக எழுத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்வது கடமைதான். ஆனாலும் சகோதரர்களே, எழுத்தின் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் எமது வாழ்க்கையிலே இஸ்லாம் நடைமுறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் எமது இஸ்லாத்தை கண்கூடாக பார்த்து அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள். இன்று நாம் எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளவோ எழுதுகிறோம், ஆனால் இஸ்லாம் ஏன் பரவாமல் இருக்கிறது? ஏன் ஏனைய சமுதாயங்கள் இஸ்லாத்துக்குள் வராமல் இருக்கிறார்கள் என்றால், அதற்கான காரணம், அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை நாமே பின்பற்றுவதில்லை. இஸ்லாத்தின் எதிரிகளாக நாங்களே இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறார்கள், இதுதான் இஸ்லாமாக இருந்தால் அந்த இஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம். முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இல்லை. அவர்களுக்கு மத்தியிலே ஆயிரம் பிளவுகள். அவர்கள் வியாபாரத்திலே ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களை சுரண்டுகிறார்கள். அவர்கள் இருக்கின்ற நாட்டுக்கு துரோகம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அடித்துக் கொள்கிறார்கள், சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். எனவே அதுதான் இஸ்லாமாக இருந்தால் அந்த இஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் இஸ்லாத்தையே விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு, இஸ்லாத்திலிருந்து தூரமாக போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். அருமை சகோதரர்களே, நாம் எவ்வளவு பேசினாலும், எவ்வளவுதான் கட்டுரைகளை எழுதினாலும், எவ்வளவுதான் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எட்டி வைத்தாலும் கூட, அதனால் பெரிய அளவு தாக்கம் இல்லாமல் இருப்பதற்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? எமது வாழ்க்கையிலே இஸ்லாம் கிடையாது. பேசினால் பொய் பேசுவது, நம்பினால் துரோகம் செய்வது, மற்றவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் விழுங்குவது. இந்த நாட்டிலே முஸ்லீம்களை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் கொண்டிருக்கின்ற அபிப்பிராயத்தை நீங்கள் சற்று சீர்தூக்க பார்க்க வேண்டும். பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் போகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் படிப்படியாக முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து எடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்துக்குள் ஏனையவர்கள் வருவதற்கு வேலிகளாக, தடைச்சுவர்களாக நாங்களே இருந்து கொண்டிருந்தால், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா எங்களை எழுப்பி கேட்பானே, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தீர்களா, மற்றவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைத்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது நாம் என்ன பதிலை சொல்ல இருக்கோம், நாம் என்ன பதிலை அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இஸ்லாத்துக்கு வந்த மிகப்பெரிய மேற்கத்திய பொப்பிசை பாடகர் கேட் ஸ்டீவன் எனப்படுபவர், உங்களுக்கு தெரியும், அவர் இஸ்லாத்தை தழுவி சிறிது நாட்களுக்கு பின்னால் ஒரு கருத்தை வெளியிட்டார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் சொன்னார், அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும், இஸ்லாத்தை முஸ்லீம்களை பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கு தந்தானே, அதற்காக வேண்டி நான் அல்லாஹு தாலாவை புகழ்கிறேன். முஸ்லீம்களை நான் பார்த்திருந்தால் நிச்சயமாக நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். அருமை சகோதரர்களே, இந்த கருத்திலே இருக்கின்ற ஆழத்தை, இந்த கருத்து எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று சிந்தித்து பாருங்கள். இன்று முஸ்லீம்களிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான அகலாக்குகள், பண்புகள் எல்லாம் எடுபட்டு போய்விட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். முஸ்லீம் என்றால் அவன் துரோகி, முஸ்லீம் என்றால் அவன் கள்ளக்கடத்தல் செய்பவன், முஸ்லீம் என்றால் அவன் கொலை செய்பவன், முஸ்லீம் சமுதாயம் என்றால் இயக்கங்களாக பிரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்பவர்கள், அற்பமான விஷயங்களுக்கு கூட மிக அதிகமாக ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள் என்ற கருத்து தான் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலே பதிந்திருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த கருத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்டின் சிறை கூடங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஜெயில்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், அங்கிருக்கின்ற மொத்த முஸ்லிம் மொத்த கைதிகளுக்குள் முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் 17% இருக்கிறது. 17% of the 17% கைதிகள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்வது 8%. இந்த நாட்டின் பல்கலைக்கழகங்களிலே முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் 3.1% இருந்து வருகிறது. கல்விக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் இதுதான். குற்றச்செயல்களுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் இதுதான். அருமை சகோதரர்களே, எமக்கு பக்கத்திலே இருக்கின்ற இந்த வெளிக்கடை சிறைச்சாலைக்கு நாங்கள் சென்று பார்ப்போம். அங்கிருக்கின்ற மொத்த கைதிகளில் 40 கைதிகள் முஸ்லிம் பெண் கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே 17 கைதிகள் கொலை குற்றம் செய்ததற்காகவும், மிக மோசமான போதை வஸ்துக்களை பாவித்தமைக்காகவும், மிக மோசமான போதை வஸ்துக்களை கடத்தி வந்தமைக்காகவும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள் அல்ல, பெண்கள். அப்படியாக இருந்தால் முஸ்லிம் ஆண் கைதிகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், எத்தனை பேர் இருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டுக்கு நாங்கள் காட்டியிருக்கின்ற முன்மாதிரி இதுதான். இஸ்லாம் என்றால் அது அப்படித்தான் என்று காட்டிவிட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தை நோக்கி மற்றவர்கள் எப்படி வரப்போகிறார்கள்? அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டின் சுங்க திணைக்களம் என்று நாங்கள் சொல்லுகிறோம், கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் இடத்திலே நீங்கள் சற்று விசாரித்து பார்த்தால், இதனை பேசுவதற்கு எனக்கும் தகுதி இருக்கிறது, நானும் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் என்பதனால். அங்கே மிக அதிகமாக சுங்க திணைக்களத்திலே மிக அதிகமாக கெட்ட பெயரை வாங்கியிருப்பவர்கள், அது சுவேசத்தின் காரணமாக என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் கல்வி அறிவு போதாமையின் காரணமாக, தொடர்ந்தும் களவெடுத்து பழகியதன் காரணமாக, தொடர்ந்தும் பின்கதவால் உழைத்து பழகியதன் காரணமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கே அவப்பெயரை தேடி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாகிய நாம். அருமை சகோதரர்களே, இந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் துவேசம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அண்மை காலங்களிலே துவேசம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான 1000 நெருக்குதல்களை அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள், அதனை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். ஆனால் இந்த துவேசம் இன்னும் இன்னும் அதிகரிப்பதற்கு, எரிகின்ற நெருப்பிலே எண்ணெய் ஊற்றப்படுவது போன்ற ஒரு நிலை உருவாகுவதற்கு காரணமாக இருப்பவர்களும் முஸ்லிம்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அண்மையிலே சுமார் 5 அல்லது 6 வருடங்களுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலே இந்த கிரெடிட் கார்டு எனப்படக்கூடிய கார்டை அறிமுகம் செய்கின்ற ஒரு கூட்டம் நடைபெற்றது. கொழும்பிலே இருந்து ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு விஜயம் செய்து அங்கிருக்கின்ற எல்லா வங்கி முகாமையாளர்களையும் ஒரு இடத்திற்கு அழைத்து, கிரெடிட் கார்டு என்றால் இதுதான், அதனை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும், அதனுடைய பயன்கள் இப்படித்தான் இருக்கும் என்று விளக்கமாக சொல்லிக் கொண்டு கடைசியாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியாக என்ன சொன்னார்? இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலே இதனை துஷ்பிரயோகம் செய்பவர்களாக இந்த நாட்டு முஸ்லீம்கள் இருப்பார்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அங்கு வந்திருந்த எல்லா பேங்க் மேனேஜர்ஸுடைய கூட்டத்திலே அவர் பகிரங்கமாக சொல்லுகிறார் என்றால், நாம் இந்த நாட்டிலே எடுத்திருக்கின்ற பெயர் என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்துக்கு சத்தியத்தையும் உண்மையையும் நீதியையும் நியாயத்தையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய சமுதாயம், இந்த உலகத்திலே சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டிய சமுதாயம், களவை ஒழிக்க வேண்டிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயமாக இருங்கள் என்றுதானே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொன்னான். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை பெற்றிருக்கும் வரைதான் நாம் குந்தும் கைர உம்மத்தின் சிறந்த சமுதாயமாக இருப்போம் என்று சொன்னானே. நாம் எப்படிப்பட்ட சான்று பகர்பவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அருமை சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயத்தை இனம் காண்பது முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் உடுத்திருக்கின்ற உடுப்பினாலும் அவர்கள் பேசுகின்ற மொழியினாலும் அல்ல. யாராவது அப்படி நினைத்தால் அது பெரும் தவறு. முஸ்லிம் சமுதாயத்தின் சிறப்பு பண்பு என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அகலாக்குகள், பண்பாடுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலப்பிரிவிலே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த பொழுது அவர்கள் நீண்ட உரைகளை நிகழ்த்தவில்லை, அவர்கள் கட்டுரைகளை எழுதவில்லை, அவர்கள் வெப்சைட்டை ஆரம்பிக்கவில்லை, அவர்கள் இப்படிப்பட்ட கருத்தரங்குகளை எல்லாம் நடத்தவில்லை. அவற்றை எல்லாம் நடத்தக்கூடாது என்று நான் சொல்லவும் இல்லை. அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை சிறுபான்மையினராக இருந்து கொண்டு முஸ்லீம்கள் ஆரம்பித்த பொழுது அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தின் ஊடகமாக அணுகுமுறையாக முதலாவது அவர்கள் கையாண்டது என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்திலே அவர்கள் அழகான பண்பாடுகளை காட்டினார்கள். அந்த பண்பாடுகளை கண்ட மக்கள் இஸ்லாத்தை நோக்கி சாரி சாரியாக வந்தார்கள். எவ்வாறு சீனியை நோக்கி எறும்புகள் வேகமாக வருமோ அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த சஹாபாக்களையும் நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இதுதான் இஸ்லாம், எனவே நாங்கள் தழுவிக்கொள்ளப் போகின்றோம் என்று இஸ்லாத்தை தழுவினார்கள். குரைஷி காபிர்கள் 1000 கொடுமைகளை செய்த பொழுதும் சுடுமணலிலே சஹாபாக்களை அங்கு அமர்த்தி அவர்களுக்கு மேலால் பாறாங்கற்களை எல்லாம் வைத்த பொழுதிலும் அல்லாஹு தஆலா ஒருவன் ஒருவன் என்று அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்களே, எந்த விதமான கவர்ச்சி வார்த்தைகளுக்கும் அவர்கள் அடிபணிந்தவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை, மனுத்தியால கணக்கில் அவர்களோடு பயான் பண்ணவில்லை, அவர்களுக்கு பக்க கணக்கில் கட்டுரைகளை எழுதவில்லை. அவர்கள் செய்த ஒன்று என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் வாய்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். நாங்கள் இதனை அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அந்த சமுதாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்த நாமம் அஸ்ஸாதிகுல் அமீன், நம்பிக்கை நாணயமானவர், உண்மை பேசக்கூடியவர் என்பது மாத்திரம்தான். வியாபார கொடுக்கல் வாங்கலிலே நியாயம், கொடுக்கின்ற வாக்குறுதிகள் அனைத்தையும் அப்படி அப்படியே பூர்த்தி செய்கின்ற பண்பு, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூலதனமாகவும் அவர்களுடைய பிரச்சாரத்தின் அடிநாதமாகவும் காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் பார்க்கின்றோம், குரைஷி காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் தங்களுடைய சொத்துக்களையும் பணத்தையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் பொருத்தமான ஒரு நபராக கண்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி போய்க் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே தன்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை மீண்டும் குரைஷிக்கா அவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக வேண்டி தனது மருமகனார் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் நியமித்தார்கள். பொருத்தமானவர்களுக்கு பொருத்தமான பொருட்களை எல்லாம் பங்கிட்டு விட்டுத்தான் நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று தனது மருமகனாரிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். பாருங்கள், தங்களை கொள்கை ரீதியாக எதிர்த்துக் கொண்டிருந்த அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறிதளவாவது அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக பார்க்கவில்லை என்றால் அவர்களுடைய பண்பாடுகள் எவ்வளவு சிகரத்திலே இருந்தது, எவ்வளவு உயரத்திலே இருந்தது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவுடைய காலப்பிரிவிலே தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே குறைஷி காவிர்கள் அவர்களுக்கு கொடுமைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களை பக்கத்து நாடாக இருந்த அபிசீனியாவுக்கு அனுப்புகிறார்கள். அங்கிருந்த நஜ்ஜாஷ் மன்னன் கிறிஸ்தவ மன்னனுடைய சபைக்கு அனுப்புகிறார்கள். அங்கு சென்று நீங்கள் நிம்மதியாக இருங்கள், நீங்கள் இங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறீர்கள், நீங்கள் அந்த நாட்டுக்கு சென்றால் நிம்மதியாக இருக்கலாம் என்று சுமார் 80க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை ஆண்களையும் பெண்களையும் அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். சுமார் நுபுவத்தின் 5வது வருஷமாக இருக்கலாம் அந்த வருஷம், அந்த வருஷத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். இப்போது கிறிஸ்தவ மன்னன் நஜ்ஜாஷ் மன்னன் இந்த குழுவினரை முகமலர்ச்சியோடு வரவேற்கிறார். வரவேற்று அவர்களை எல்லாம் தனது அரசவைக்கு அழைத்து, நீங்கள் மக்காவிலிருந்து ஏன் வெளியேற்றப்பட்டீர்கள், நீங்கள் செய்த தவறு என்ன, உங்களுக்கு மத்தியிலே தோன்றி இருக்கின்ற புதிய இந்த தூதர் இருக்கிறாரே, அவருடைய பிரச்சாரம் என்ன என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே அந்த நஜ்ஜாஷ் மன்னனுடைய சபையிலே எழுந்து நிற்கிறார்கள் பேச்சாளராக, ஸ்போக்ஸ் மேனாக யார், அபூ தாலிப் அல்ல, ஜாபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லோரும் ஜாஹிலியா காலத்திலே சிலைகளை வணங்கி வந்தோம், பக்கத்து வீட்டாருக்கு அநீதி இழைத்து வந்தோம், நாங்கள் பெரும்பாவங்களில் எல்லாம் ஈடுபட்டோம், எமது குடும்ப உறவினர்களுடைய உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட நேரத்திலே எங்களுக்கு மத்தியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றம் பெற்றார்கள். அவர்கள் தோற்றம் பெற்று சொன்னார்கள், சிலைகளை வணங்க வேண்டாம், அல்லாஹு தாலாவை மாத்திரமே வணங்குங்கள், பக்கத்து வீட்டாருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், உறவினர்களுடைய உறவுகளை எல்லாம் நீங்கள் பேணி நடக்க வேண்டும், இறந்த மாமிசங்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்றுதான் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். அவ்வாறு அவர்கள் பிரச்சாரம் செய்த சந்தர்ப்பத்திலே சகோதரர்களே, பெரியார்களே, கவனமாக நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜாபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்து மிக முக்கியமான கருத்து. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தது என்றால், நஅலமு வஃஆஹு வஸிதுகஹு வஅமானதஹு, நாங்கள் அவரிடத்திலே நம்பிக்கை நாணயத்தை கண்டோம். அவர் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார், அவர் எடுக்கின்ற வாக்குறுதிகளை எல்லாம் அப்படி அப்படியே நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நாங்கள் அவரை கண்டோம். ஃபஸத்தக்னாஹு வஆமன்னா பிஹி, எனவே நாங்கள் அவரை நம்பினோம், எனவே நாங்கள் அவரை பின்பற்றினோம் என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஜாபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷ் மன்னனுடைய சபையிலே சாட்சியம் அளிக்கிறார்கள். இங்கிருக்கின்ற மிக முக்கியமான வாசகம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பணம் தந்தார்கள், எங்களுக்கு ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தினார்கள், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், நம்பிக்கை நாணயமானவராக இருந்தார்கள், எனவே நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம், எனவே நாங்கள் அவரை நம்பினோம் என்று சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு பெரிய அருமையான ஒரு கருத்து என்று சிந்தித்து பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிலே சிறுபான்மையினராகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பான்மையினராக மாற முடிந்தது எதன் காரணமாக? அவர்களுடைய ஆயுதத்தினால் அல்ல, அவர்களுடைய பேச்சாற்றலினால் அல்ல, அவர்களுடைய பணத்தை வீசியதனால் அல்ல, பண்பாடுகளை பரப்பியதனால். நல்ல சிறந்த ஒழுக்கங்கள், பணிவு, அடக்கம், பொறுமை, விட்டு கொடுப்பு, மற்றவர்களை மதிப்பது, மற்றவர்களுக்குரிய உரிமைகளை கொடுப்பது, வியாபார கொடுக்கல் வாங்கலிலே நீதியாக நியாயமாக நடப்பது, இதுதான் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலதனமாக, பிரச்சாரத்தின் அடிப்படையாக காணப்பட்டது என்பதை ஒரு பொழுதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்து சுமார் 1000 வருஷங்களையும் தாண்டி விட்டது. இன்னும் இந்த நாட்டிலே 8% வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது தொகை பெருகுவதாக இல்லை, பெருகினாலும் அது யதார்த்தத்திலே பெருகுவதாக இல்லை. குவாலிட்டியா குவாண்டிட்டியா என்று கேட்டால் எமது குவாண்டிட்டி பெருகிக் கொண்டிருக்கிறதா அல்லது குவாலிட்டி அதிகமாக கொண்டிருக்கிறதா என்றால் அதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்த அதே கால பிரிவில் தான் இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் இஸ்லாம் சென்றது. ஆனால் இந்த உலகத்திலே இன்று சுமார் 30 கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட மிகப்பெரிய நாடாக இந்தோனேஷியா மாறியிருக்கிறது. மலேசியா தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நாடாக மாறியிருக்கிறது. அந்த இரண்டு நாடுகளிலும் ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் இந்துக்களும் பௌத்தர்களும் தான். அந்த நாட்டுக்கு சென்ற முஸ்லீம் வியாபாரிகள், அந்த நாட்டுக்கு சென்ற சூஃபி மகான்கள் அந்த நாட்டு மக்களிடத்திலே ஆயுதத்தை காட்டவில்லை, அந்த நாட்டு மக்களை பணத்தை காட்டி ஆசை வார்த்தை காட்டி இஸ்லாத்தை நோக்கி அழைக்கவில்லை. அவர்கள் காட்டியது ஒன்றே ஒன்றைத்தான், அவர்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கலிலே நீதியும் நியாயமும், அவர்களுடைய பண்பாடுகளிலே அன்பும் இரக்கமும். அருமை சகோதரர்களே, அதே கால பிரிவிலே தான் இஸ்லாம் இந்த நாட்டுக்கு வந்தது. இன்னும் நாங்கள் அதே அளவிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதனுடைய பின்னணி என்ன, இதற்குரிய காரணம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்டிலே நாம் சரியான முன்மாதிரிகளை காட்டவில்லை. இதற்காக வேண்டி அல்லாவிடத்திலே நாம் அதிகமாக அல்லாவிடத்திலே ஜவாபு சொல்லியாக வேண்டும். இது விளையாட்டல்ல, இது கேலி கூத்து அல்ல. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவரிடத்திலே சென்று முஸ்லீம்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். 10 பேரிடத்திலே ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் செய்து பாருங்கள். அவர்கள் எப்படியான அபிப்பிராயங்களை எல்லாம் கொட்டி தீர்க்கிறார்கள் என்று பாருங்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எங்களிடத்திலே ஒற்றுமை இருக்கிறதா, எங்களிடத்திலே ஐக்கியம் இருக்கிறதா? பள்ளி வாயல்களுக்குள் கூட புகுந்து அங்கிருக்கின்றவர்களை எல்லாம் கொலை செய்வதற்கு கூட முஸ்லிம் சகோதரர்கள் துணிந்து விட்டார்கள். இலங்கை நாட்டின் அந்நிய மத தலங்களுக்குள் எந்த இடத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது? காபிர்கள் இதனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள், இந்த முஸ்லீம்கள் கொடூரமானவர்கள், இந்த முஸ்லீம்கள் ஆயுதத்திலே நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், மன்னிக்க மாட்டார்கள், அவர்களிடத்திலே சகவாழ்வு என்பது கிடையாது, தங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களையே இவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்களை இவர்கள் எப்படி மன்னிக்க போகிறார்கள் என்று வாய் திறந்து கேட்கிறார்கள். சகோதரர்களே, நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எப்படி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது? நாம் எவ்வளவுதான் சத்தமிட்டாலும், எவ்வளவு அதிகமாக எழுதினாலும் அது தாக்கம் உள்ளதாக இல்லை. காரணம், எமது வாழ்க்கையில் இஸ்லாம் நடைமுறையில் இல்லை என்பதனால். அல்லாஹு தஆலா எப்படி எங்களை எல்லாம் நாளை மறுமையிலே பார்க்க போகின்றான் என்று சிந்தித்து பார்ப்போம். அருமை சகோதரர்களே, இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக முஸ்லீம்களுடைய தொகையை அதிகரிக்கலாம், முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கலாம். முஸ்லீம்களுடைய தொகை கூட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் முஸ்லீம்களை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் கொண்டிருக்கின்ற அபிப்பிராயத்தை அழகுபடுத்துவதற்கான முயற்சிகளிலே நாங்கள் இறங்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியாலயத்திலே வேலை செய்கின்றீர்கள் என்றால் நீங்கள் நேர காலத்துக்கு முன்னால் காரியாலயத்துக்கு செல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆபீஸ் அவர்ஸ் முடிந்ததற்கு பின்னாலும் கூட அங்கு வேலை செய்து பாருங்கள். உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற சேவையை விடவும் அதிகமாக சேவை செய்து பாருங்கள். அங்கிருக்கின்ற உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை எப்படி மதிப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கடையிலே வியாபாரம் செய்கின்றீர்களா? நீங்கள் வட்டியை தொட்டும் பார்க்க கூடாது. நீங்கள் உங்களிடத்திலே வருகின்ற முஸ்லிம் அல்லாத வாடிக்கையாளர்களோடு பேசுகின்ற பொழுதெல்லாம் அமைதியாகவும் நம்பிக்கை நாணயமாகவும் நீங்கள் நடந்து கொண்டு பாருங்கள். நீங்கள் சொல்லாமலேயே உங்களுடைய மார்க்கம் என்ன என்று உங்களிடத்திலே காதுக்குள் வந்து கேட்பார்கள், காதுக்குள் வந்து கேட்பார்கள். மலேசியாவிலே இந்தோனேஷியாவிலே அதுதான் நடந்தது. பிரச்சாரத்திற்காக வேண்டி மேடைகள் போடவில்லை. அங்கு சென்ற வியாபாரிகள் ஒரு சதமும் களவெடுக்கவில்லை. அந்த வியாபாரிகள் பொய் சொல்லவில்லை, ஏமாற்றவில்லை. அந்த மக்கள் அந்த வியாபாரிகளை அணுகி கேட்டார்கள், நீங்கள் எவ்வளவு அழகாக நடந்து கொள்கிறீர்கள், இதற்கு பின்னணியாக அமையக்கூடிய உங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு சொல்ல தரமாட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போதுதான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். தானாக தேடி வர வேண்டும். பழத்தை கனிய வைக்கிறதற்கு நாம் அதற்கு வேறு வழிமுறைகளை கையாளாமல் தானாகவே கனிவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். சகோதரர்களே, இந்த நாட்டின் வங்கிகளுக்கு நீங்கள் சென்று விசாரித்து பாருங்கள், அங்கு அதிகமாக ரிட்டர்ன் ஆகக்கூடிய செக்குக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சிந்தித்து பாருங்கள். பெரும்பாலும் செக்கை ரிட்டர்ன் பண்ணுபவர்கள், செக் என்றால் என்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி. ஒரு மனிதன் எங்களோடு வியாபாரம் செய்கின்றான், நாம் பணம் கொடுக்கவில்லை, 50,000 ரூபாய்க்கு ஒரு செக்கை எழுதி கொடுக்கிறோம், 10-ஆம் தேதி நீ சென்று எனது கணக்கிலே நீ அதனை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறோம். 10-ஆம் தேதி அவன் சென்று பார்க்கின்றான் வங்கியிலே, எங்களுடைய கணக்கிலே காசு கிடையாது, ஏமாற்றத்தோடு திரும்பி வருகிறான். அருமை சகோதரர்களே, நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது என்பது முஸ்லிமுடைய பண்பு அல்ல. ஒரு நாளும் முஸ்லிம் துரோகம் செய்ய மாட்டான். வல்லதீன உண்மையான மூமினுடைய பண்பு என்ன தெரியுமா, அவன் கொடுக்கின்ற வாக்குறுதி அப்படியே நிறைவேற்றுவான். அவன் நம்பிக்கை வைக்கப்பட்டால் அவன் அப்படியே பாதுகாப்பான். அருமை சகோதரர்களே, அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், குர்ஆன் சொல்லுகிறது, பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஏன் நாங்கள் இன்று காற்றிலே அடிபட்டு செல்கின்ற சருகுகள் போன்று மதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே? நாம் ஏதாவது கோரிக்கைகளை விடுத்தால் பெரும்பான்மையினர் அதனை அசட்டை செய்வது ஏன், எம்மை பொருட்படுத்துவதில்லை, ஏன் தெரியுமா? நாம் ஏற்கனவே பேட் ரெக்கார்ட், எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அவர்களுடைய மனதிலே கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, கோஷம் எழுப்புவதற்கு முன்னால், உரிமைகளுக்காக வேண்டி குரல் எழுப்புவதற்கு முன்னால், கடமைகளை எந்த அளவு தூரம் செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பண்பாடுகளை எந்த அளவு தூரம் வெளிப்படுத்துகிறோம்? ஒரு சாதாரண ஒரு பஸ்ஸிலே நீங்கள் ஏறி பாருங்கள், ஒரு முஸ்லீம் பிரயாணம் செய்வதற்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் பிரயாணம் செய்வதற்கும் இடையிலே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமான ஒரு தொலைபேசியை கூட பேசுகின்ற பொழுது அந்த பஸ்ஸிலே இருக்கின்ற அனைவருக்கும் கேட்கக்கூடிய துணியிலே, உச்ச துணியிலே பேசக்கூடியவர்களாக இருப்பவர்களாக ஒப்பிட்டு ரீதியிலே முஸ்லீம்கள் தான் இருப்பார்கள். ஒரு பிரிவிரிலே நீங்கள் ஏறி பாருங்கள், ஒரு வாகனத்திலே நீங்கள் ஏறி பாருங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக தலைநகரத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கான நல்ல ஒரு ஊடகமாக இருப்பது திரிவில் சாரதிகள். அவர்கள் நியாயமான கணக்கை அறவிட்டால், அவர்கள் நம்பிக்கை நாணயமாக நடந்து கொண்டால் அவர்களிடத்திலே வருவார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிகவும் நல்ல சாரதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் சென்று பார்த்தாலும் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? 6 மணிக்குத்தான் உள்ளே வர வேண்டும், 7 மணிக்கு முன்னால் வெளியே போய்விட வேண்டும் என்றால் அங்கு போடப்பட்டிருக்கின்ற சட்டத்தை அச்சொட்டாக அப்படியே பின்பற்றுவதிலே முன்னிற்க வேண்டியவர்கள் முஸ்லீம்கள். ஒரு நோயாளியை தரிசிப்பதற்கு 2 பேர் தான் வர முடியும் என்று கண்டால் 10 பேர் சென்று அங்கிருக்கின்ற வைத்தியர்களுக்கும் அங்கிருக்கின்ற தாதிமாருக்கும் இடைஞ்சலாக நாம் மாறிவிட்டால் அது முஸ்லிம் சமுதாயத்தின் பண்பாகத்தானே பார்க்கப்படும். அருமை சகோதரர்களே, இந்த நாட்டின் பொது சட்டங்களை பின்பற்றுவதிலும், இந்த நாட்டிலே ஏனைய சமுதாயங்களோடு அன்பாக இரக்கமாக நடப்பதிலும் நாங்கள் முன்மாதிரிகளை காட்டுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றுவது என்பது அவ்வளவு கஷ்டமானது அல்ல, நிச்சயமாக அதனை சாதிக்க முடியும். ஆனால் முஸ்லீம்கள் அதற்கு மனசு வைக்க வேண்டும், கல்வி அறிவுள்ளவர்களாக மாற வேண்டும், பண்பாடு உள்ளவர்களாக மாற வேண்டும். அரசியலிலே ஓட்டு கேட்டு வருகின்றவர்கள் முஸ்லீம்களா, அவர்களுக்குத்தான் நாம் வாக்களிப்போம் என்ற ஒரு சூழ்நிலை வருமா? அப்படியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமா? வன்முறையற்ற அரசியல், பொய் புறம் மற்ற அரசியல், கேவலம் இல்லாத அரசியல், அதனை செய்து காட்டுவதற்கு அருகதையுடையவர்கள் முஸ்லீம்கள். காரணம், அவர்களுடைய மார்க்கம் அதனைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மை பேச வேண்டும், ஏமாற்ற வேண்டாம், அன்பாக இருங்கள், பொய் சொல்ல வேண்டாம், நீதினியாக நடந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் முஸ்லிமுடைய பண்பு என்று சொல்லுகின்ற மார்க்கம். ஏனைய மார்க்கங்களிலே விடவும் இந்த விஷயங்கள் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருப்பது இஸ்லாத்திலே தான் சகோதரர்களே. எனவே இந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்கள், நான் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு வெப் தளத்தை நான் பார்த்தேன். ஒரு வெப்தளம் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே பரப்பப்பட்டு சிங்கள மொழியிலே அந்த வெப்தளம் இருக்கிறது. அந்த வெப்தளத்தை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்களை பற்றி எப்படியான அபிப்பிராயங்களை எல்லாம் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு தீவிரமாக முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரே ஒரு தகவலை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம் நேரம் போதாமையின் காரணமாக. அந்த தகவல் எந்த அளவு தூரம் உண்மையானது பொய்யானது என்று நான் சொல்லவில்லை. அந்த தகவல் நிச்சயமாக பொய்யாகத்தான் இருக்க முடியும். முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்கின்ற உணவுப் பொருட்கள் அனைத்தும் காலம் பிந்திய தினங்களை கொண்டது, எக்ஸ்பயரி டேட் போன உணவு பண்ணங்களைத்தான் அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள். இறக்குமதி செய்கின்ற பொழுது இங்க சுங்க திணைக்களத்திலே இருக்கின்ற வரிகளுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுத்துத்தான் அதனை உள்நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் அபாண்டத்தையும் பொய்யையும் சொல்லுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இது போன்று ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது இப்படியான வெப் தளங்களை எல்லாம் நாம் இனம் கண்டு இதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும், முஸ்லிம்கள் அப்படி இல்லை என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது எங்களுக்கு சமுதாயத்துக்கு மத்தியிலே யாராவது அப்படியான வேலைகளை செய்கிறார்களா என்று கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணியை நாங்கள் செய்ய வேண்டும். காரணம், எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே முஸ்லிம்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஏற்படும். இரண்டாவது, இஸ்லாத்துக்கு அவப்பெயரை தேடிக் கொடுத்த குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். மூன்றாவது, நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்கு போகலாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. எனவே இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழலாம், நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல. ஏனைய சமுதாயங்கள் எங்களை எல்லாம் விழிவு கண்கொண்டு நோக்குவதற்கு நாம் அப்படி ஒன்றும் அடிமைகள் அல்ல. நாம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், அல்லாஹ்வுக்கு தான் கண்ணியம் சொந்தம், மூமின்களுக்கு தான் கண்ணியம் சொந்தம், ரசூலுக்கு தான் கண்ணியம் சொந்தம் என்று சொல்லுகிறான். அந்த கண்ணியம் எப்போது மூமின்களுக்கு வரும்? அவர்கள் இஸ்லாத்தோடு வாழ்ந்தால் மாத்திரமே என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்தவர்களாக வாழ்வதற்கான பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை பற்றி கொண்டிருக்கின்ற இந்த தப்பபிப்பிராயங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு முயற்சி செய்கின்றவர்களாக எம்மை மாற்றிவிடுவாயாக. எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலும் சமூக உறவுகளிலும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச ரீதியாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக எத்தனையோ சதிகளையும் சூழ்ச்சிகளையும் இஸ்லாத்தின் எதிரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ தவிடுபொடியாக்கி விடுவாயாக. அவர்களுக்கு எதிராக உனது படைகளை நீ ஏவி விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயம் விழிப்புள்ளதாக, அறிவுள்ளதாக, ஈமான் உள்ளதாக, பண்புள்ளதாக வாழ்வதற்கு நீ துணை செய்வாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாய். நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.